ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூனத்தென்றல் என்ற இணையதளத்தினூடாக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாக திகழ்கின்ற ஹஜ் என்ற கடமையை பற்றிய இவ்வகுப்பிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இவ்வார முதல் தலைப்பாக ஒருவர் ஹஜ்ஜை பிறருக்காக செய்வதன் சட்டத்தை முதலில் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, சென்ற வார வகுப்பிலே நாம் ஹஜ் யார் மீது கடமை என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜுடைய இந்த வணக்கம் ஒருவர் மீது கடமையாகி அதை அவரால் செய்ய முடியாத பட்சத்தில் அவருக்கு பகரமாக வேறெவருக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறதா என்பதை நாம் அல் குர்ஆன் ஹதீஸினூடாக முதலாவது விளங்கிக் கொள்வோம். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். ஹஸ்அம் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அடியார்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதிரகத் அபி ஷேகன் கபீரன், எனது தந்தையோ முதிய வயதை அடைந்த நிலையிலே இருக்கிறார், தள்ளாடுகின்ற முதுமையிலே இருக்கிறார். லா யஸ்தம்சிகு அலர் ரஹல், அவருக்கு பிரயாணம் செய்வதற்கு சக்தி இல்லை. அஹுஜ்ஜு அன்ஹு, அவருக்கு பகரமாக நான் ஹஜ் செய்யலாமா என்று அந்த பெண்மணி கேட்டபொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் அவ்வாறு செய்ய முடியும் என்று பதிலளித்தார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறுகின்ற சட்டம் என்னவென்றால், ஒருவருக்கு உடல் ரீதியாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வர முடியாத பட்சத்தில் அவருக்கு பகரமாக ஏனே ஒருவருக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்ற சட்டத்தை இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகின்றோம். திருமிதியுடைய மற்றொரு ஹதீஸை கவனியுங்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக எனது தந்தை முதிய வயதை உடையவராக இருக்கிறார். லா யஸ்தத்யுல் ஹஜ்ஜ வலல் உம்ரா, ஹஜ்ஜையோ உம்ராவை அவருக்கு நிறைவேற்றுவதற்கு சக்தி இல்லை. இன்னும் அவருக்கு பிரயாணம் செய்வதற்கும் சக்தி இல்லை என்று தனது தந்தையுடைய நிலையை பற்றி எடுத்துச் சொன்ன நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் தந்தைக்காக நீங்கள் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தியை நாம் திருமிதி என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். இதிலே கவனிக்க வேண்டிய மற்றொரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனையை பற்றி தெளிவுபடுத்துகின்ற ஹதீஸ் அபூதாவூதிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், சமிஅ ரஜுலன் யகூலு லப்பைக் அன் ஷுப்ருமா, ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கிறார். இதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுக்கின்றார்கள். அவர் ஷுப்ருமாவுக்கு பகரமாக ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து தல்பியா கூறுகிறார். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மன் ஷுப்ருமா, அந்த ஷுப்ருமா என்பவர் யார் என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஹஜ்ஜை பகரமாக செய்வதற்கு நியத்து வைக்கின்றீர்களே, அந்த ஷுப்ருமா என்று சொல்லக்கூடியவர் யார் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், அஹுன் லி அவ் கரீப், சகோதரன் அல்லது ஒரு நெருங்கிய உறவினர் என்று அந்த மனிதர் பதில் அளிக்கின்றார்கள். அப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஹஜ்ஜத அன் நஃப்ஸி, நீங்கள் உங்களுக்காக செய்ய வேண்டிய ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் இல்லை அல்லாஹ்வின் தூதர் என்று கூறிய பொழுது, ஹுஜ்ஜ அன் நஃப்ஸிக், முதலில் நீங்கள் உங்களுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், சும்ம ஹஜ்ஜ அன் ஷுப்ருமா, பிறகு நீங்கள் ஷுப்ருமாவுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து பெறப்படுகின்ற சட்டம் என்னவென்றால், பிறருக்காக ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் முதலில் தனக்குரிய ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றியிருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல், நாம் யாருக்கு பகரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறோமோ அவர் உடல் ரீதியாக பலவீனமுற்றிருந்தால் மாத்திரம்தான் அவருக்கு பகரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். மாறாக அவருக்கு உடல் வலிமை இருக்கிறது, உடலிலே சக்தி இருக்கிறது, ஆனால் அவருக்கு பொருளாதார வசதி தான் இல்லை என்றால் அவருக்கு பகரமாக நிறைவேற்ற முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்று அவர் மீது ஹஜ் கடமை இல்லை. எனவே இது நாம் இன்றைய பாடத்தினுடைய முதல் தலைப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பாகும். அடுத்ததாக ஹஜ்ஜுக்குரிய காலங்களை பற்றி நாம் பார்ப்போம். இந்த வணக்கத்தை ஒருவர் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும்? அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 197வது வசனமாக கூறும் பொழுது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலு மின் ஹைரின் யஅலமுல்லாஹ். ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட சில மாதங்கள் இருக்கின்றன. இவர்கள் அந்த மாதங்களில் தன்மீது ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொள்வாரோ அவர் தனது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, தீயவற்றை பேசக்கூடாது, தீய காரியங்களில் ஈடுபடக்கூடாது, இன்னும் வீணான தர்க்கங்களிலும் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, நீங்கள் செய்யக்கூடிய நல்லன்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஹஜ்ஜுக்காக தேவையான அனைத்து, பயணத்துக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தயார்படுத்தக்கூடியவைகளில் மிகச்சிறந்தது தக்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அறிவுடைய மக்களே, என்னை அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனிய வசனம் ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட சில மாதங்கள் இருப்பதாக குறிப்பிடுகின்றது. ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட அந்த மாதங்கள் ஷவ்வால், ஜுல்கஅதா ஜுல்ஹஜ் ஆகிய மாதங்கள். ஷவ்வால் மாதத்தில் ஒருவருக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா, ஜுல்கஅதா மாதத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா என்றால் அவ்வாறு விளங்கிக் கொள்ள நாம் அவசியமில்லை. மாறாக ஹஜ்ஜுக்காக நிறைவேற்றுகின்ற உம்ராவுக்கு ஒருவருக்கு ஷவ்வாலில் நியத்து வைக்கலாம், ஜுல்கஅதாவிலே நியத்து வைத்து அந்த உம்ராவை நிறைவேற்றலாம். அவ்வாறு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜுல்ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்களை பொறுத்தவரையில் அது ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய பிற எட்டில் தான் ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்தான் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பமாகின்றது. அதற்கு நாம் கூறிய இந்த ஷவ்வால், ஜுல்கஅதா, ஜுல்ஹஜ் பிற எட்டு வரை உள்ள நாட்கள், இதிலே ஒருவருக்கு ஹஜ்ஜுக்குரிய உம்ராவுக்காக நியத்து வைத்து அந்த உம்ராவை நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு எந்த இடத்தை நோக்கி செல்கிறோமோ அந்த இடத்தினுடைய புனிதத்துவத்தை நாம் நிறையவே விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வணக்கத்தை நாம் நினைத்த ஒரு இடத்தில் நிறைவேற்ற முடியாது. அதற்கென்று அல்லாஹு தஆலா நாம் ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நம் மீது விதியாக்கி வைத்திருக்கிறான். அதனால் தான் கூறுகிறான், மனிஸ்தா இலேஹி சபீலா, எவருக்கு அந்த இடத்தை நோக்கி செல்வதற்குரிய சக்தி வலிமை இருக்கிறதோ என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக எந்த இடத்தை நோக்கி செல்கிறோமோ அந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன, அந்த இடத்தினுடைய புனிதத்துவம் என்ன, இதனுடைய புனிதத்துவத்தை சிறப்பை உரிய முறையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் தனது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், இவர்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துவார்களோ அது தக்வாவுடைய உள்ளங்கள் தான் அப்படி செய்யும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அப்படி அல்லாஹ் புனிதப்படுத்திய, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இடங்களை புனிதப்படுத்தக்கூடியவர்கள் யார் தெரியுமா? தக்வாவுடைய உள்ளமுடையவர்கள், அவர்கள் தான் அதை புனிதப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மற்றொரு இடத்திலே சொல்லும் பொழுது, இவர்கள் அல்லாஹ் புனிதப்படுத்திய இடங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு இடத்தை புனிதமாக்கி வைத்திருக்கிறான் என்றால் அந்த இடத்தை நாம் புனிதப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் ஒவ்வொரு மூமினாலும் முஸ்லிமாலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு மாறாக அவைகள் பால்படுத்தப்படக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் தண்டனைக்குரிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் புனிதப்படுத்தியவைகளில் மிக முக்கியமானதாக திகழ்வது எது? அந்த மக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த காபா என்ற ஆலயம், அதை சுற்றியுள்ள அந்த பகுதி, அதை அல்லாஹ் புனிதப்படுத்தி வைத்திருக்கிறான், அதை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த கண்ணியம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் நிறைந்து காணப்பட வேண்டும். அது வெறுமனே ஏதோ ஒரு வார்த்தையோடு அது நின்று விடாமல், சடங்குக்காக அமைந்து விடாமல், மாறாக அது ஒரு உண்மையான கண்ணியமாக இருக்க வேண்டும். ஒரு அறிவுபூர்வமான ஒரு கண்ணியமாக அது திகழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அதை எப்படி புனிதப்படுத்தினார்களோ, அல்லாஹ்வின் தூதருடைய சஹாபாக்கள் எப்படி அதை புனிதப்படுத்தினார்களோ அந்த முறையில் நாம் அந்த இடத்தை புனிதப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அந்த ஊரினுடைய சிறப்பை உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹு தஆலா அந்த ஊரை பல பெயர்களை கொண்டு குர்ஆனில் அழைக்கின்றான். அந்த ஊருக்கு பல பெயர்களை அல் குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறான். அதிலே நாம் அனைவரும் அழைக்கின்ற மக்கா என்ற அந்த பெயர், அல் குர்ஆனிலே நீங்கள் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா மின் பஅதி அன் அஃபரக்கும் அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு வெற்றியை அளித்தான், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய கைகளை உங்கள் கைகளை விட்டு தடுத்தான், உங்கள் கரங்களை அவர்களுடைய கரங்களை விட்டு தடுத்தான் மக்காவில் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மக்காவிலே முஸ்லீம்களுக்கு அளித்த வெற்றியை பற்றி அல்லாஹ் இங்கு நினைவு கூறுகின்றான். இந்த இடத்திலே மக்கா என்ற பெயர் பயன்படுத்தப்படுவதை அல் குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். அதே போன்று
ஆல இம்ரானை நீங்கள் புரட்டி பார்த்தால் மூன்றாவது அத்தியாயம் 96வது வசனம், அதிலே அல்லாஹு தஆலா இந்த ஊரை பக்கா என்று அழைக்கின்றான். இன்ன அவ்வல பைத்தின் வுதுயா லின்நாசி லல்லதி பிபக்கா முபாரகன் வஹுதன் லில் ஆலமீன். அல்லாஹுவை வணங்குவதற்காக மனிதர்களுக்கு முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் அந்த பக்காவிலே அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். அது பரக்கத்து நிறைந்ததாகவும் அகிலத்தார் அனைவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று கூறுகிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த இடத்தில் இந்த நகரம் இந்த ஊர் பக்கா என்று அழைக்கப்படுகின்றது. அதே போன்று சூரத்து ஷூராவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய 7வது வசனம், அங்கே அல்லாஹு தஆலா அந்த ஊரை உம்முல் குரா என்று அழைக்கிறான். உம்முல் குரா என்றால் அனைத்து நகரங்களுக்கும் அனைத்து ஊர்களுக்கும் தாயாக விளங்குகின்ற ஊர் நகரம் என்று அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு புகழாரம் சூட்டுகின்றான். வகதாலிக அவுஹைனா இலைக குர்ஆனன் அரபியன் லிதுந்திர உம்முல் குரா வமன் ஹௌலஹா வதுந்திர யௌமல் ஜம் லா ரைப ஃபீஹ் ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். நாம் தான் உங்களுக்கு இந்த குர்ஆனை அரபு மொழியின் மூலமாக வஹி அறிவித்தோம், இதை உங்களுக்கு அருளினோம். எதற்காக? இந்த கிராமங்களுக்கு ஊர்களுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற இந்த மக்காவிலும் அதை சூழ உள்ள பகுதிகளில் வாழுகின்ற மக்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா இந்த ஊரை இங்கு உம்முல் குரா ஊர்களுக்கெல்லாம் தாய் என்று அழைப்பதை அல் குர்ஆனில் பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் சூரத்து தீன் என்ற அத்தியாயத்தை புரட்டி பார்த்தால் அங்கு அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஹாதல் பலதில் அமீன், இந்த நம்பிக்கையான பாதுகாப்பான ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிடுவதை பார்க்கிறோம். இப்படி ஒரு சிறந்த ஊராக, பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஊராக, நம்பிக்கை கூறிய ஒரு ஊராக அல்லாஹு தஆலா இந்த ஊரை கூறிக்கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரு இடத்திலே கூறும் பொழுது, லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வஅந்த ஹில்லும் பிஹாதல் பலத், நீங்கள் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கூறுகிறான். எனவே இப்படி நாம் அல் குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது இவைகளெல்லாம் எதை நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த ஊருக்கு எந்த அளவு கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்து காணப்படுகிறது என்பதைத்தான் இவைகள் அனைத்தும் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஆல இம்ரானுடைய 97வது வசனமாக என்ன கூறுகிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாமு இப்ராஹிம் ஒமன் தஹலஹு கான ஆமினா, அங்கே தெளிவான அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். தெளிவான அத்தாட்சிகள், ஒவ்வொரு மூமினும் தனது நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்கின்ற, தனது ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்கின்ற தெளிவான அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் அங்கு இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம் அங்கே இருப்பதாக கூறுகிறான். இவர்கள் அந்த வீட்டுக்குள் நுழைகின்றார்களோ அவர்கள் ஒரு முழுமையான பாதுகாப்பை பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. ஏன் நான் இவைகளை சொல்கிறேன் என்றால், சிலர் இந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் ஏதோ பிக்னிக் என்ற நோக்கத்திலே செல்லக்கூடாது, ஏதோ நாங்கள் ஒரு சுற்றுலாவுக்கு செல்கிறோம் என்ற எண்ணத்தில் செல்லக்கூடாது, மாறாக அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி நான் செல்கிறேன். இது முழுக்க முழுக்க இஸ்லாம் மார்க்கம் அங்கீகரித்த ஒரு பயணம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தருகின்ற ஒரு பயணம் என்று ஒருவன் ஆழமாக தனது உள்ளத்தில் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டவனாக, அல்லாஹ் இந்த பயணத்தினூடாக எனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய அற்புதங்களை அத்தாட்சிகளை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்ற இந்த உயரிய நோக்கங்களை தனக்குள் ஏற்படுத்திக் கொண்டவனாக இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இன்னும் நாம் அல் குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது சூரத்து நமல் என்ற அத்தியாயம் அதனுடைய 91வது வசனமாக அல்லாஹ் கூறுகிறான், இன்னமா உமிர்த்து அன் நஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தா அல்லதி ஹர்ரமஹா வலஹு குல்லு ஷை, நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் இந்த ஊரை எவன் புனிதப்படுத்தினானோ, இந்த ஊரை எவன் கண்ணியப்படுத்தினானோ, அந்த ரப்பை வணங்குமாறுதான் நான் ஏவப்பட்டுள்ளேன், அவனுக்குத்தான் அனைத்தும் சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நபியை பார்த்து அல்லாஹ் கூறுமாறு கட்டளையிடுகின்றான். எந்த ஊரை இந்த ஊரை எவன் கண்ணியப்படுத்தினானோ என்று கூறுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே இப்படி புனிதப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, நாம் ஹதீஸ்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எப்படி கூறுகிறார்கள் என்று சொன்னால், இது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த ஆண்டு. ஹிஜ்ரி 8 மக்காவை அல்லாஹ்வின் தூதர் வெற்றி கொள்கிறார்கள். அந்த வருடத்தில் நபி அவர்கள் மக்களுக்கு முன்னால் எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருந்து சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா யௌம கலக ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் இந்த மக்கா அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டு விட்டது என்று கூறுகிறார்கள். இந்த வானங்களை பூமியை அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ அந்த நாள் முதல் இந்த மக்கா புனிதப்படுத்தப்பட்டு விட்டது. இதனுடைய புனிதத்துவம் என்பது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதத்துவமாகும். இது யாரும் மனிதர்கள் ஏற்படுத்தவில்லை, அல்லது ஒரு அரசு கூடி அந்த அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த இடம் புனிதப்படுத்தப்படவில்லை, அல்லது புத்திஜீவிகள் அனைவரும் உட்கார்ந்து அதை புனிதமான இடமாக அறிவிக்கவில்லை. மாறாக அந்த இடத்தை புனிதப்படுத்தியது யார்? இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த ஊரை புனிதப்படுத்தினான், இந்த மக்காவை புனிதப்படுத்தினான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஊரிலே எனக்கு முன்னரோ எனக்கு பின்னரோ யாருக்கும் போரிடுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது, எவருக்கும் அனுமதிக்கப்படவில்லை, அனுமதி இல்லை. எனக்கு கூட இந்த ஊரிலே போரிடுவதற்கு சில மணி நேரங்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தன. அதனுடைய புனிதத்துவம் எப்படி நேற்று இருந்ததோ அதுபோன்று இன்று அந்த புனிதத்துவம் மீண்டு வந்துவிட்டது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த ஊரிலே வாழக்கூடிய எந்த ஒரு வேட்டை பிராணியும் விரட்டப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மரங்கள் புட்பூண்டுகள் எதுவும் கிள்ளி எறியப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள் வீழ்ந்து கிடக்கும் என்றால் அதை அறிவிப்பவரை தவிர வேறு யாரும் அந்த பொருளை எடுக்கக்கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கென்று இருக்கக்கூடிய அந்த புனிதத்துவத்தையும் அதனுடைய சட்டதிட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த ஹதீஸிலிருந்து எதை விளங்குகிறோம்? இந்த இடம் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இடம், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதலே இது புனிதப்படுத்தப்பட்டு விட்டது, இங்கு எவருக்கும் போரிடுவதற்கு அனுமதி இல்லை, அங்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அல்லாஹ்வின் தூதர் கூட ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொண்டார்கள் என்றால் இரத்தம் ஓட்டப்படாமல் பெறப்பட்ட வெற்றிதான் அந்த மக்காவுடைய வெற்றி. அல்லாஹு தஆலா அப்படி ஒரு வெற்றியை அல்லாஹ்வின் தூதருக்கு வழங்கினான். அது மாத்திரமல்லாமல் அங்கு வாழுகின்ற வேட்டை பிராணிகள் எதுவும் விரட்டப்படக்கூடாது, எந்த நோக்கத்திலும் அவைகள் விரட்டப்படக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் புற்பூண்டுகள் மரங்கள் செடி கொடிகள் எதுவும் கிள்ளி எறியப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள் வீழ்ந்து கிடக்கும் என்றால், உங்களுக்கு தெரியும் ஹரம் அல்லாத ஏனைய பகுதிகளில் ஏதாவது ஒரு பொருள் வீழ்ந்து கிடக்கும் பொழுது அதை நமக்கு எடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது, அதை எடுக்கலாம். எடுத்து அதை ஒரு வருடம் அதனுடைய அந்த பொருளை பற்றி அறிவித்து சொல்லி உரியவர் வரும் பொழுது அதை மீட்டு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்கின்ற பட்சத்தில் ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த பொருள் அவருக்கு சொந்தமாகும். இது ஏனைய பகுதிகளில் ஏதாவது ஒரு பொருள் கண்டெடுக்கப்படும் என்றால் அதற்குரிய சட்டம். ஆனால் ஹரம் என்ற அந்த புனித பகுதியிலே ஏதாவது ஒரு பொருள் வீழ்ந்து கிடக்கும் பொழுது அதை எடுப்பதற்கு அனுமதி இல்லை என்று மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இவைகள் சில நேரங்களில் அந்த ஹரம் என்ற பகுதியும் சர்வசாதாரணமாக பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஒருவர் பாதணிகளை அணிந்து செல்கிறார், அவரது பாதணிகள் காணவில்லை, வேறொருடைய பாதணி அணிந்து வருகிறார். இது எப்படி? ஒரு விழுந்துள்ள பொருளை எடுப்பதற்கு அனுமதி இல்லை என்றால் மற்றொருவருக்கு சொந்தமான பாதணிகளை அணிந்து வர முடியுமா? அதுவும் புனிதமான அந்த பகுதிக்குள் எந்த பகுதியிலும் அனுமதிக்கப்படாத ஒன்று அங்கு அரங்கேற்றப்பட முடியுமா? என் அருமை சகோதரர்களே, அந்த இடத்தினுடைய புனிதத்துவம் உள்ளங்களில் நிறைந்து காணப்பட வேண்டும். நாம் பார்க்கிறோம் ஒரு சில சகோதரர்கள் இஹ்ராமை அணிந்தவர்களாக புகைத்தலில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். புகைத்தலில் ஈடுபடுகின்றார்கள். இஹ்ராமை அணிந்த நிலையில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துவார்களோ அப்படி செய்யக்கூடியவர்கள் தக்வாவுடைய மக்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த புனித இடத்துக்கு சென்று இஸ்லாம் ஹராமாக்கி ஒன்றை செய்வதற்கு ஒருவன் துணிகிறான் என்றால் எங்கே அவனது உள்ளத்திலே புனிதத்துவம் இருக்கிறது? என் அருமை சகோதரர்களே, எது புனிதத்துவம்? கண்மூடித்தனமாக அங்கு நடப்பது புனிதத்துவம் அல்ல. மாறாக இஸ்லாம் தடுத்தவைகளிலிருந்து முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். அதன் மூலம் தான் அந்த புனிதத்துவத்தை காக்க முடியும். அதே போன்று நமது பார்வைகள், அந்நிய பெண்களை நாம் பார்க்கின்ற பொழுது பார்வைகள் தாழ்த்தப்பட வேண்டும். அதை அல்லாஹு தஆலா நமக்கு தடுத்திருக்கிறான். அங்கே அந்த புனிதத்துவம் அவ்வாறு காக்கப்பட வேண்டும். இப்படி இஸ்லாம் எவைகளை எல்லாம் தடுத்திருக்கின்றதோ அவைகளை விட்டு முழுமையாக விலகி அதனுடைய புனிதத்துவத்தை காப்பதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துக்கென்று இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட சட்டங்களை நாம் கவனத்தில் கொண்டு செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ ஹபஸ அன் மக்கத்தில் ஃபீல், அல்லாஹ் தான் அந்த யானைகளை மக்காவிற்குள் வராமல் தடுத்தது யார்? அல்லாஹ் தான். நாம் அறிகின்றோம், நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம், சூரத்துல் ஃபீல் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயம், அந்த யானை படையை பற்றி பேசுகின்ற அத்தியாயத்தை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த வருடம் ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த வருடத்தில் தான் இந்த அற்புதம் நிகழ்கின்றது. அந்த மக்காவை அழிப்பதற்காக, அந்த மக்காவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அபுராஹா யானை படையோடு வருகிறான். என் அருமை சகோதரர்களே, அந்த யானைப்படை மினாவை அடைகின்றது. அங்கு அந்த இடத்தை அடைந்ததும் அந்த யானைகள் கௌபாவை நோக்கி வருவதற்கு மறுக்கின்றன. ஏனைய திசைகளை நோக்கி அந்த யானைகளை விரட்டும் பொழுது அந்த யானைகள் ஓடுகின்றன. ஆனால் மக்காவை நோக்கி, கௌபாவை நோக்கி வருவதற்கு அந்த யானைகள் தயார் இல்லை என்றால் அல்லாஹ்வின் தூதர் அதை நினைவு கூறுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? யானைகளை அந்த கௌபாவுக்குள் நுழைய விடாமல் தடுத்தது யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ் எனக்கு மக்கா வெற்றிக்கு அனுமதி வழங்கினான், ஒரு சில மணி நேரங்கள் போரிடுவதற்கு அனுமதி வழங்கினான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். என் அருமை சகோதரர்களை, அதே போன்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா கூறிய ஒரு செய்தியை சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய 26-27 ஆகிய வசனங்களில் குறிப்பிடுகிறான். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டளை இடுகின்றான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். எதற்காக? அந்த இடத்தில் உள்ள பணிகளை மேற்கொள்வதற்காக, அந்த வீடு புனர் நிர்மாணம் செய்யப்படுவதற்காக, அந்த வீட்டுடைய பணிகளை செவ்வனை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தெரிவு செய்யக்கூடிய மனிதர் யார்? ஒரு சிறந்த மனிதர், அல்லாஹ்வுடைய நெருங்கிய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். முழு உம்மத்துக்கும் இமாமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான். மிகச்சிறந்த ஒரு நபியாக இருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம்? அந்த வீட்டினுடைய இடங்களை எல்லாம் அவர்களுக்கு அடையாளப்படுத்தினோம், அடையாளப்படுத்தி கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, எனக்கு யாரும் இணை வைக்க கூடாது, எனக்கு யாரும் ஷிர்க் செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அந்த வீடு அல்லாஹுவை வணங்குவதற்காக மாத்திரம் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு சென்று ஒருவன் ஷிர்க் செய்வான் என்றால் அது எவ்வளவு பெரிய அநியாயம்! அநியாயங்களில் மிகப்பெரும் அநியாயமாக திகழ்கின்ற ஷிர்க்கை ஒருவன் அங்கு போய் அரங்கேற்றுவான் என்றால் அந்த அநியாயம் இன்னும் பல மடங்காக மாறுகின்றது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி தெரியுமா எச்சரிக்கிறான்? வமன் யுரித் ஃபீஹி பில்ஹாதின் பிதுல்மின் நுதிக்குஹு மின் அதாபின் அலீம், இவர்கள் அந்த புனித எல்லைக்குள் பாவங்களை செய்வதற்கு, அநியாயங்களை செய்வதற்கு நாடுவார்களோ அவர்களுக்கு நாம் கடுமையான தண்டனையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த புனிதப்படுத்தப்பட்ட எல்லைக்குள் ஒருவர் ஏதாவது ஒரு அநியாயத்தை அரங்கேற்ற நினைப்பார் என்றால், ஏதாவது ஒரு பாவத்தை செய்வதற்கு நினைப்பார் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை, வேதனை நாம் கொடுப்போம் என்று கூறுகிறான். ஏன்? அது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அந்த இடத்துக்கு சென்று ஒருவன் யா முஹியத்தீன் என்று அழைக்கிறான், முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று அழைக்கிறான், அல்லது வேறு வேறு நல்லவருடைய பெயர்களை சொல்லி எல்லாம் அழைக்கிறான் என்றால், அவர்களை பிரார்த்திக்கிறான் என்றால், இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய ஷிர்க், என் அருமை சகோதரர்களே, இந்த ஷிர்க் என்பது அங்கு அரங்கேற்றப்படக்கூடாது. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், இங்கு எனக்கு எந்த ஒன்றையும் இணையாக ஆக்கப்படக்கூடாது. அல்லாஹ் மாத்திரம் தான் அழைக்கப்பட வேண்டும். பிரார்த்திக்கப்படுவதற்கு, வணங்கப்படுவதற்கு அவன் மாத்திரம் தான் தகுதியானவன். என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ் கூறுகிறான், பைத்திய, எனது இந்த வீட்டை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். லித்வாயிஃபீன், இதை யாரெல்லாம் வலம் வருகிறார்களோ அவர்களுக்காக, இவர்கள் இங்கு நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்காக, இவர்கள் ருகுல் செய்கின்றார்களோ அவர்களுக்காக, இவர்கள் சுஜூத் செய்கின்றார்களோ அவர்களுக்காக இந்த வீட்டை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், இந்த வீட்டை தூய்மையாக ஆக்குங்கள் என்ற அந்த மாபெரும் பணி யாருக்கு ஒப்படைக்கப்படுகின்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்படி ஒரு சிறந்த மனிதரால் தான் அந்த பணி அங்கு நிறைவேற்றி முடிக்கப்படுகின்றது. என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுக்கான அழைப்பை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மனித சமுதாயத்துக்கும் விடுக்குமாறு அல்லாஹ் பணிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுக்குரிய அழைப்பை விடுப்பீராக. மக்கள் இளைந்த ஒட்டைகளில் எப்படியெல்லாம் பல பகுதிகளில் இருந்து மக்கள் இந்த வீட்டை நோக்கி உம்மிடம் வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அந்த அழைப்பு அன்று விடுக்கப்பட்டது. என் அருமை சகோதரர்களே, இந்த வசனங்களை நாம் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய 26-27 ஆகிய வசனங்களில் நமக்கு பார்க்க முடியும். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் கேட்ட சில பிரார்த்தனைகள், அவர்கள் எப்படியெல்லாம் பிரார்த்தித்தார்கள் என்று பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِي أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ رَبِّ إِنَّهُنَّ أَضَلَّنَ كَثِيرًا مِّنَ النَّاسِ فَمَن تَبِعَنِي فَإِنَّهُ مِنِّي وَمَن عَصَانِي فَإِنَّكَ غَفُورٌ رَّحِيمٌ. அல்லாஹ் تعالی இந்த துஆவை நினைவு கூறுமாறு குர்ஆனின் மூலம் நமக்கு கூறி கொண்டிருக்கிறான். நபியே, இப்ராஹிமுடைய துஆவை நீங்கள் நினைவு கூறுங்கள். அந்த துஆவை நினைவு கூர்ந்து பாருங்கள், அதில் எத்தனை படிப்பினைகள் இருக்கின்றன என்பதற்கு தான் அல்லாஹு தஆலா நினைவு கூறுமாறு நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறான். அவர்கள் என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்குவாயாக, இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக, இந்த ஊரை ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். வஜுனுபுனி, என்னையும் எனது சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு எம்மை இதை முழுமையாக தடுப்பாயாக. நாம் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது. அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதிகமான மக்கள் இந்த சிலைகளின் மூலம் தான் வழிகட்டார்கள். இதை நாம் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகத்தில் மனிதர்கள் வழிகட்டுக் கொண்டிருப்பது இந்த சிலைகளின் ஊடாகத்தான். இஸ்லாம் அல்லாத ஏனைய அனைத்து கொள்கைகளும் இவைகளை வணங்குவதன் பால் தான் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் தூய்மையான ஒரு கொள்கையின் பால் அழைக்கிறது. ஒரே ஒரு இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அந்த தூய கொள்கையின் பால் அழைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், ஒமன் தபியனி இன்னஹு மின்னி, இவர்கள் என்னை பின்பற்றுவார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், இவர்கள் எனக்கு மாறு செய்வார்களோ நிச்சயமாக யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவனாக அருள் புரிய கூடியவனாக இருக்கின்றாய். இன்னும் அவர்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், எந்த ஒரு புற்பூண்டுகள் பயிர் பசைகள் முளைக்காத உனது புனிதமான வீட்டின் பக்கமாக நான் எனது சந்ததிகளை குடியமர்த்தி இருக்கிறேன் என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனித சஞ்சாலம் மற்ற புற்பூண்டுகளோ பயிர் பசைகளோ முளைக்காத அந்த பகுதியில் தான் எனது மனைவியையும் குழந்தையையும் நான் குடியமர்த்தி இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, அவர்களை ஏன் குடியமர்த்தி இருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. ஃபஜ்அல் அஃபிததம் மினன்நாஸி தஹ்வி இலைஹிம், மனிதர்களுடைய உள்ளங்களை அந்த வீட்டின் பால் ஈர்க்க செய்து விடுவாயாக. மனிதர்களுடைய உள்ளங்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். தனி மனிதராக இருந்து அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அங்கு யாருமே இல்லை, அவரது மனைவி குழந்தை அங்கே இவரோடு சேர்த்து 3 பேர் தான் இருக்கிறார்கள். அவர் அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் இந்த வீட்டின் பக்கம் ஈர்க்க செய்து விடுவாயாக யா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். வர்ஸுக்ஹும் மின ஸமராத், கனி வர்க்கங்கள் இருந்து அவர்களுக்கு உணவளிப்பாயாக என்று கேட்கிறார்கள். பயிர் பசைகள் முளைக்காத பள்ளத்தாக்கு என்று சொல்கிறார்கள். பயிர் பசைகள் முளைக்காத பள்ளத்தாக்கு என்று கூறிவிட்டு திரும்ப கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அவர்களுக்கு கனி வர்க்கங்கள் இருந்து உணவும் அளிப்பாயாக என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் நம்பிக்கை என்ன? அல்லாஹ் நாடினால் கற்பாறையிலிருந்தும் கனி வர்க்கங்களை கொண்டு வருவதற்கு சக்தி உடையவன் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக பிரார்த்தித்தார்கள். இந்த அனைத்து பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். அவர்கள் எதையெல்லாம் பிரார்த்தித்தார்களோ அந்த பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படுகின்ற காட்சிகளை நாம் நிதர்சனமாக நமது கண்களால் கண்டுகொண்டிருக்கிறோம். அவர்கள் மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த வீட்டின் பக்கம் ஈர்க்கப்பட்டதாக மாற வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். இன்று ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளமும் அந்த வீட்டின் பக்கம் ஈர்க்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த வீட்டை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த வீட்டுக்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது கண்ணீர் வடிக்கின்றது. என் அருமை சகோதரர்களே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, அந்த பிரார்த்தனையினுடைய தாக்கம். அது மாத்திரமல்ல, கனி வர்க்கங்களை பாருங்கள், உலகிலே இல்லாத அனைத்து கனி வர்க்கங்களும் அங்கே நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த துஆவிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலிலும் வல்லமையிலும் எந்த அளவு உறுதியாக நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அந்த நம்பிக்கை நம்மிடம் வர வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இவைகளை நினைவு கூறி கொண்டிருக்கிறான். அதே போன்ற அருமை சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவை புரட்டுங்கள், அதனுடைய 129 வசனத்தை படித்து பாருங்கள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், இவர்களிலிருந்து இவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்புவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு தூதர் அந்த மக்களிடமிருந்தே வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அவர்கள் அப்படி ஒரு தூர நோக்கோடு அதை அங்கு பார்த்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். அந்த சமூகத்திலிருந்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த அனைத்து துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊருடைய பரக்கத்துக்காக அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஒரு முறை தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியை பார்ப்பதற்கு வருகின்றார்கள். வந்த நேரத்திலே உங்களுடைய உணவு என்ன என்று கேட்கிறார்கள். எங்களுடைய உணவு தண்ணீரும் மாமிசமும் என்று கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே தண்ணீருக்கும் மாமிசத்துக்கும் பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், இதிலே பரக்கத்து செய்வாயாக. அந்த நேரத்திலே என்ன சொல்லப்படுகிற அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவியின் மூலமாக சொல்லப்படுகின்ற செய்தி, அது அல்லாத வேறு உணவுகளும் இருந்தால் அதனுடைய பரக்கத்துக்கும் பிரார்த்தித்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. என் அருமை சகோதரர்களே, அப்படி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதே போன்று அந்த ஊரினுடைய சிறப்பை உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், அதனுடைய சிறப்புகளில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், மா அத்யபுக மின் பலத், இந்த ஊரை விட ஒரு சிறந்த ஊர், ஒரு நல்ல ஊர் வேறு எதுவும் இல்லை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சிறப்பான ஊர் என்று சொல்கிறார்கள், எனக்கு விருப்பமான ஊர் என்று சொல்கிறார்கள். எதை? மக்காவை பார்த்து சொல்கிறார்கள், எனக்கு மிக விருப்பமான ஊர் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த சமூகம் என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றவில்லை என்றால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நினைவு கூறுகிறார்கள். இந்த ஊர் எனக்கு மிகவும் விருப்பமான ஊராக இருந்தது, இந்த ஊர் மிகச் சிறந்த ஊராக இருந்தது, எனது சமூகம் என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றவில்லை என்றால் நாம் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்படி நபி அவர்கள் அந்த ஊரை நேசித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பம் என்பது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக கியாமத்துக்கு நிகழ்வதற்கு முன்னால் அந்த குழப்பம் இருக்கும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் தஜ்ஜாலுக்கு மக்காவுக்குள்ளோ மதீனாவுக்குள்ளோ நுழைய முடியாது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறி வைத்து விட்டார்கள். அதன் ஊடாகம் நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலே அந்த ஊரினுடைய சிறப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல், என் அருமையான சகோதரர்களே, அந்த மக்கா என்பது, அங்கு அமைந்திருக்கக்கூடிய காபா என்பது நாம் அனைவரும் தொழுகையின் போது முன்னோக்கி நிற்கின்ற இடமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முஸ்லிமும் உலகத்தினுடைய எந்த மூலையிலே அவன் தொழுகையை நிறைவேற்றினாலும் அந்த வீட்டை முன்னோக்கியவனாகத்தான் தொழ வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், நபியே உமது முகத்தை அந்த மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புவீராக என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸினூடாகவும் அதனுடைய புனிதத்துவத்தை விளங்குகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம் அஃதலு மின் மியத்தி அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவா. 100,000 தொழுகைகள் ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழப்படுகின்ற பொழுது அந்த கிடைக்கின்ற சிறப்பு அங்கு தொழப்படுகின்ற 2 ரகாத்துகளுக்கு கிடைத்துவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவு சிறப்பு நிறைந்த ஒரு ஊராக அந்த ஊர் இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இன்னும் நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அபகலுன் நாஸ் இலல்லாஹி தலாதா, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரிய மனிதர்கள் மூவர் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய மனிதர்கள் மூவர் என்று சொல்லிவிட்டு, முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஒருவர் யார் தெரியுமா, அந்த புனித ஹரம் பகுதிக்குள் பாவம் செய்யக்கூடியவர், அந்த பகுதிக்குள் பாவங்களை செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரிய மனிதர்கள் ஒருவர். அதே போன்று அடுத்த மனிதர் யார் என்றால், இஸ்லாம் என்ற இந்த தூய்மையான மார்க்கத்தில் ஜாஹிலிய வழிபாடுகளை, அறியாமை கால வழிபாடுகளை ஏற்படுத்துவதற்கு முனைவரும் முனையக்கூடியவரும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய மனிதர். அதே போன்று ஏனைய ஒரு மனிதருடைய இரத்தத்தை உரிமையின்றி அநியாயமாக யார் ஓட்டுகின்றாரோ அவரும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய மனிதர் என்ற ஹதீஸை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, அந்த ஹரம், அந்த பகுதி என்பது எந்த ஒரு பாவமும் நம்மால் நிகழ்ந்துவிடக் கூடாது. அதை அல்லாஹு தாலா புனிதப்படுத்தி இருக்கிறான், அதை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு இடம். எனவே அந்த இடத்துக்கு ஒரு முஸ்லீம் பயணம் செய்கின்ற பொழுது, அந்த இடத்தை நோக்கி ஒரு முஸ்லீம் செல்கின்ற பொழுது, அவனுக்குள் நிறையவே அந்த புனித அல்லாஹ் புனிதப்படுத்தி அந்த ஊரை பற்றிய கண்ணியம் இருக்க வேண்டும், அதை பற்றிய மகத்துவம் இருக்க வேண்டும். அல்லாஹ் இதை புனிதப்படுத்தி இருக்கிறான், அந்த புனிதத்துவம் நிறைந்து காணப்பட வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அதற்காகத்தான் நான் இவைகளை நினைவு கூறி கொண்டிருக்கிறேன். இன்றைய சமூகத்தில் அதிகமான உள்ளங்களிலிருந்து அதனுடைய புனிதத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி எடுக்கப்படுகின்ற அவல நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய புனிதத்துவம் என்பது எப்படி அல்லாஹ்வின் தூதர் அதை புனிதப்படுத்தினார்களோ, அதே போன்று எப்படி சஹாபாக்கள் அதை புனிதப்படுத்தினார்களோ, அந்த விதத்தில் அந்த புனிதத்துவத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு இந்த தலைப்பிலே நான் உங்களுக்கு இந்த விடயங்களை நினைவுபடுத்துகின்றேன். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வது தடை என்ற ஒரு தவறான கருத்து சில முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிலவுகின்றது. அது சம்பந்தமாக உள்ள செய்திகளையும் நாம் பார்ப்போம். என் அருமை சகோதரர்களே, அறியாமை கால அந்த ஜாஹிலிய மக்களிடம் காணப்பட்ட ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வதை அவர்கள் ஒரு பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதினார்கள். அறியாமை கால அந்த ஜாஹிலிய சமூகம் ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வதை பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதினார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள், முஹர்ரம் என்ற மாதத்தை சஃபர் என்ற மாதமாக மாற்றினார்கள். அல்லாஹ் மாதங்களை வரிசைப்படுத்தியிருக்கிறான், இந்த மாதங்களிலே முஹர்ரத்தை அவர்கள் சஃபர் மாதமாக மாற்றினார்கள். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒட்டகத்தின் நோய் நீங்கி அதன் மீதுள்ள பயண தடயங்களும் அழிந்து முஹர்ரம் என்ற சஃபர் மாதமும் கழிந்தால் என்று சொல்கிறார்கள். உம்ரா செய்பவரின் உம்ரா செல்லுபடியாகும் என்று கூறுவார்கள். இது முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது. எனவே ஜாஹிலிய கால ஒரு தவறான நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வதை பாவமாக கருதினார்கள், அவர்கள் இந்த முஹர்ரம் என்ற மாதத்தை சஃபராக மாற்றினார்கள், அது கழிந்ததன் பிறகுதான் அந்த உம்ராவை செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையில இருந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது சஹாபாக்களும் ஹஜ்ஜுக்காக எப்பொழுது வந்தார்கள், துல்ஹஜ் பிறை நான்காவது தினத்தில் மக்காவுக்கு வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் அவர்களது ஹஜ்ஜை தமத்துவாக உம்ராவாக மாற்றும்படி நபி அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸை புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள், இதுவும் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அன் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத், கரஜினா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால மன் அராத மின்கும் அன் யுஹில்ல பிஹஜ்ஜின் وعمرتين فليفعل ومن اراد ان يحل بحج فليحل ومن اراد ان يحل بعمره فليحل متفق عليه عائشه رضي الله عنها روايه செய்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக நாம் புறப்பட்டோம், அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களில் யார் ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் நியத்து வைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அப்படி நியத்து வைத்துக் கொள்ளட்டும், அதே போன்று எவர்கள் ஹஜ்ஜுக்காக மாத்திரம் நியத்து வைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜுக்காக மாத்திரம் நியத்து வைத்துக் கொள்ளட்டும், எவர்கள் உம்ராவுக்காக மாத்திரம் நியத்து வைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் அவ்வாறு நியத்து வைத்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். எனவே இந்த செய்திகளிலும் தெளிவாக விளங்குகின்ற விடயம் என்னவென்றால், ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வது தவறு என்ற ஒரு நினைப்பார் என்றால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது, அது அறியாமை கால ஜாஹிலி ஒரு நம்பிக்கை என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே என் அருமை சகோதரர்களே, இப்பொழுது நாம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்குள் நாம் நுழைவோம். இன்றைய பாடத்தில் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தான் எஞ்சி இருக்கின்றன. அதிலே நாம் முதலாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், எவர்கள் ஹஜ்ஜை உம்ராவை நாடியவர்களாக அந்த மக்காவுக்கு வருகின்றார்களோ அவர்கள் அந்த குறிப்பிட்ட எல்லைகள் வருகின்ற பொழுது அவர்கள் இஹ்ராம் அணிந்து நியத்தி வைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் முதலாவதாக இஹ்ராம் அணிந்து நியத்தி வைக்க வேண்டிய எல்லைகளை பார்த்துக் கொள்வோம். இஹ்ராம் அணிந்து நியத்தி வைக்கக்கூடிய அந்த எல்லைகளுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த இஹ்ராம் என்ற வார்த்தையை பற்றி உங்களுக்கு சிறிது விளக்க வேண்டும். இந்த இஹ்ராம் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நாம் அணிகின்ற அந்த இரண்டு வெள்ளை துணிகளுக்குத்தான் இஹ்ராம் என்று சொல்லப்படும் என்று அப்படி சிலர்கள் நினைக்கிறார்கள். அது அல்ல, இஹ்ராம் என்று சொன்னால் நாம் அந்த குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்தி வைத்து அந்த வணக்கத்துக்குள் நுழைகின்றோமா இல்லையா, அதற்குத்தான் இஹ்ராம் என்று சொல்லப்படும். அந்த குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் நாம் நியத்தி வைத்து நுழைவதைத்தான் இஹ்ராம் என்று சொல்லப்படுமே தவிர, மாறாக ஒருவர் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர் தான் வசிக்கக்கூடிய இடத்திலே அந்த இரு வெள்ளை துணிகளையும் இரு வெள்ளை துண்டுகளையும் அணிந்து கொள்கிறார். அணிந்து கொண்ட பிறகு அவர் இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டார் என்று கருதப்படமாட்டார். மாறாக அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு வந்து அந்த எல்லையிலே அவர் நியத்தி வைக்கும் பொழுது, ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்தி வைக்கும் பொழுதுதான் அவர் இஹ்ராத்துக்குள் நுழைகின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுவரை அவருக்கு எதுவுமே தடை செய்யப்பட மாட்டார். எப்பொழுது அவர் அந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்தை வைக்கின்றாரோ அதிலிருந்துதான் அவருக்கு பல விடயங்கள் தடுக்கப்படும். அந்த விடயங்களை நாம் பின்னர் பார்ப்போம். இப்பொழுது முதலாவதாக நாம் நமது இந்த பாடத்திலே ஒருவர் இஹ்ராம் அணிந்து நியத்தி வைக்க வேண்டிய அந்த எல்லைகளை பார்ப்போம். அதிலே முதலாவதாக நாம் கர்னூல் மனாசில், கர்னூல் மனாசில் என்பது அதை அஸ்ஸைலுல் கபீர் என்றும் சொல்லப்படும். கர்னூல் மனாசில் என்பதை ஸைலுல் கபீர் என்றும் சொல்லப்படும். இது தாயிஃபுக்கு சமீபமாக உள்ள ஒரு இடம், தாயிஃபுக்கு சமீபமாக உள்ள ஒரு இடம். அந்த இடத்தை பொறுத்தவரையில் இது நஜித் வாசிகள் அதேபோன்று அந்த வழியாக வரக்கூடியவர்களுடைய எல்லையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தை பொறுத்தவரையில் இதில் நாம் மக்காவை இங்கு பார்க்கிறோம். இந்த இடத்தில் அங்கே காபா அமைந்திருக்கிறது. அதிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் தாயிஃப், தாயிஃப் என்ற ஊர், தாயிஃப் என்ற ஊரை பார்க்கிறோம். இது மக்காவுக்கு இதற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடம்தான் கர்னூல் மனாசில். இது மக்காவுக்கு கிழக்கில் உள்ள ஒரு மலையினுடைய பெயர். இது கர்னூல் மனாசில் என்று இதை சொல்லப்படும். இதை ஸைலுல் கபீர் என்றும் அழைப்பார்கள். இது சுமார் ஒரு மக்காவிலிருந்து ஒரு 95 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல்லையாகும். இது நஜித் வாசிகள், எங்களுக்கு தெரியும் ஒரு எல்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த எல்லை வந்து அந்த ரசூலுல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார்கள். அந்த நஜித் வாசிகள் என்றால் அவர்களுக்கு மாத்திரம், நஜித் வாசிகளுக்கு மாத்திரம் அல்ல, அந்த வழியாக யாரெல்லாம் வருவார்களோ அந்த வழியாக நஜித் வாசிகள் அல்லாத மக்களும் வருவார்கள். அந்த மக்கள் யாரெல்லாம் அந்த எல்லையை கடக்கின்றார்களோ அந்த அனைவருக்கும் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து நியத்தி வைக்க வேண்டிய எல்லைதான் அந்த எல்லை. எனவே இப்பொழுது நாம் முதலாவதாக கர்னூல் மனாசிலை பார்க்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், இங்கு வாருங்கள், அதாவது எலம்லம், நான் இங்கே ஏறோ இங்கே காட்டிடம், அதாவது எலம்லம். இந்த எலம்லம் என்று சொல்லப்படுகின்ற இடம், இது மக்காவில் சுமார் ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஜித்தா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாதியா என்று சொல்லப்படுகின்ற இடமாகும். சாதியா என்று சொல்லப்படுகின்ற இடம் எனவே இந்த எலம்லமை பொறுத்தவரையில் இதுதான் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய, அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள், அதே போன்று இவ்வழியாக வரக்கூடியவர்கள், அவர்கள் அனைவருடைய எல்லையாக இந்த எலம்லம் என்பது அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் எடுத்தால், அதாவது துல் ஹுலைஃபா. துல் ஹுலைஃபா என்பது ஆக மேல் இருக்கு, அதாவது மதீனா பாருங்க, மேல் இங்கு மதீனா இருக்கிறது. மதீனாவுக்கு பக்கத்திலே மதீனாவாசிகள் அவ்வழியாக யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்குரிய எல்லையாக திகழ்வதுதான் துல் ஹுலைஃபா. இதை ஆபார் அலி என்றும் அழைக்கப்படும். இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரையில் இது மதீனாவுக்கு மிகவும் சமீபமாக உள்ள ஒரு இடம். இது மதீனாவாசிகள் இந்த வழியாக வரக்கூடியவர்களுக்குரிய எல்லை. இது சுமார் மக்காவுக்கு தெற்கே சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கிறது. இதுதான் மிகவும் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய எல்லை. மிகவும் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய எல்லைதான் இந்த துல் ஹுலைஃபா என்று சொல்லப்படுகின்ற எல்லை, மீகாத். அடுத்ததாக அல் ஜுஹுஃபா. ஜுஹுஃபா என்பதை நீங்கள் பார்த்தால் இந்த இடத்தில் இருக்கிறது ஜுஹுஃபா. இந்த இடத்தில் இருக்கிறது அல் ஜுஹுஃபா. இந்த ஜுஹுஃபா என்பதை பொறுத்தவரையில் இந்த இந்த ஜுஹுஃபா என்ற இடத்தை பொறுத்தவரையில் இது ராபியக் என்ற ஊருக்கு சமீபமாக உள்ள ஒரு கிராமம். இந்த ராபியக் என்ற ஊரும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராபியக் என்ற ஊருக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த ஜுஹுஃபா என்று சொல்லப்படுகின்ற இடம். இது சிரியாவாசிகள் இந்த வழியாக வரக்கூடியவர்களுடைய எல்லை. இது சுமார் மக்காவுக்கு வந்த வடக்காக சுமார் 187 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஜுஹுஃபா. அடுத்ததாக நாம் தாத்து இருக் என்ற இடத்துக்கு வருவோம். இந்த தாத்து இருக் என்று சொல்லப்படுகின்ற இடம் இங்கு நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது ஈராக் வாசிகள். தாத்து இருக் என்ற இடம் ஈராக் வாசிகள். அதே போன்று இந்த எல்லையை யாரெல்லாம் கடக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டிய இடமாகத்தான் இந்த தாத்து இருக் என்ற இடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மக்காவாசிகளை பொறுத்தவரையில் மக்காவாசிகள் என்ன செய்வார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்காவிலேதான் அவர்கள் இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பார்கள். இவர்கள் எல்லாம் இந்த எல்லைக்குள் வசிக்கின்றார்களோ, எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்றார்களோ, அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பார்கள் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இவைகள் தான் அல்லாஹ்வின் தூதர் ஏற்படுத்திய அந்த எல்லைகளாக இருக்கின்றன. இந்த எல்லைகளுக்கு ஒருவர் யாரெல்லாம் ஹஜ்ஜை உம்ராவை நியத்து வைத்து மக்காவுக்கு வருவார்களோ அவர்கள் அந்த எல்லைக்கு வரும் பொழுது இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்துக் கொள்வது அவர்கள் மீது கடமையாகி விடுகின்றது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த இடத்திலே உங்களுக்கு கவனிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய விடயங்களில், நாம் இந்த இஹ்ராம் ஒருவர் இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கக்கூடிய இந்த இடங்களிலே நடக்கக்கூடிய தவறுகளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், தவறுகளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், சிலர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த எல்லையில வந்து இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்தவுடன் அவர்கள் அதற்காக 2 ரக்காத் தொழுவதை பார்க்கிறோம். சிலர்கள் நினைக்கிறார்கள் இந்த இஹ்ராமுக்காக என்று ஒரு விசேஷமான தொழுகை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அப்படி எந்த ஒரு சிறப்பு தொழுகையும் கிடையாது. நபி அவர்கள் நமக்கு அப்படி ஒரு தொழுகையை கற்றுத்தரவில்லை. மாறாக ஒரு இஹ்ராம் அணிந்து நியத்தி வைத்தவுடன் ஏதாவது ஃபரலான தொழுகையுடைய நேரமாக அது இருக்கும் என்றால் அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். அது தவிர வேறொரு விசேஷமான தொழுகை இல்லை என்பதை நாம் இந்த இடத்தில் விளங்க வேண்டும். சிலர்கள் என்ன கேட்கிறார்கள், அப்ப தொழுவது என்பது குற்றமா என்று கேட்கிறார்கள். தொழக்கூடாது நீங்க சொல்கிறீர்கள், தொழுவது என்ன பாவமான காரியமா என்று கேட்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்கள் கவனியுங்கள். ரா சயீத் இப்னு முசையிப் இவர் ஒரு தாபி, சயீத் இப்னு முசையிப் என்ற ஒரு தாபி, அவர் என்ன செய்யறாரு, ஒரு மனிதரை பார்க்கிறார். அவர் என்ன செய்யறார், யுசல்லி பாதல் அசரி அர் ரகஅத்தைன், அசருக்கு பிறகு இரண்டு ரகஅத் தொழுகின்றார். அசருக்கு பிறகு இரண்டு ரகஅத் தொழக்கூடிய ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் அந்த சயீத் இப்னு முசைப் கேட்கிறார்கள், என்ன நீங்க இப்படி தொழுகிறீர்கள், அசருக்கு பிறகு என்ன இப்படி தொழுகிறீர்கள் என்பதை பற்றி கேட்கும் பொழுது அந்த மனிதர் திருப்பி கேட்கிறார், யா அபா முஹம்மத் ஐ யுஅத்திபுல்லாஹு அலா ஸலா, நான் தொழுதால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா என்று கேட்கிறார்கள். தொழுவது நன்மையான காரியம் தானே, அவர் கேட்கிறாரு தொழுவதன் மூலமே அல்லாஹ்வுடைய தண்டனையா கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சயீத் இப்னு முசைப் இப்ராஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள், லா நீங்கள் தொழுவதற்கு அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான், மாறாக அல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்தீர்களே அதற்கு தண்டிப்பான் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, என்ன தொழுவது பாவமா, நோம்பு பிடிப்பது பாவமா, இப்படி வந்து வாதங்கள் எடுத்து வைக்க கூடாது. மாறாக இது அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவுக்கு உட்பட்டதா, அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவுக்கு உட்பட்ட காரியமாக இருக்கிறதா, இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையிலே இருக்கிறதா, அப்படி இருந்தால் அதை நாம் செய்வோம். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டவில்லை என்றால் அதை நாம் செய்ய மாட்டோம். இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான சட்டத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது மதீனாவுடைய எல்லை இருக்கிறது அல்லவா, நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னோமா இல்லையா, எது அந்த துல் ஹுலைஃபா, இந்த துல் ஹுலைஃபா என்ற இடம், இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரையில் இந்த எல்லைக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள், வாதில் அகீக் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம், சல்லி ஃபி ஹாதல் வாதில் முபாரக், இந்த பரக்கத்தான இந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் தொழுங்கள், இந்த புனித ஓடையிலே நீங்கள் தொழுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியை பார்த்து கூறினார்கள். இது யாருக்கு பொருந்தும் என்றால், மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்கள் துல் ஹுலைஃபாவிலே இஹ்ராம் அணிந்து நியத்தை வைப்பார்கள் என்றால் அவர்களுக்கு மாத்திரம் உரிய சட்டம். ஏன், அங்கு ஒரு இடம் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரக்கத்து நிறைந்த இடம், அந்த இடத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கின்றான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த வழியாக வரக்கூடியவர்கள் வேண்டுமானால் இரண்டு ரக்காத்துகள் எதற்காக தொழலாம், இந்த ஹதீஸின் பிரகாரம் அந்த இடத்தினுடைய சிறப்புக்காக தொழ முடியும். ஆனால் ஏனைய எல்லைகளில் இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கக்கூடியவர்கள் அப்படி எந்த ஒரு சிறப்பு தொழுகையும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இன்றைய நமது இந்த பாடத்தை தலைப்பை பொறுத்தவரையில் நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷால்லாஹ் வரக்கூடிய பாடத்தில் பெரும்பாலும் கூடுதலாக இந்த செயல்முறை விளக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனுடைய காரியங்களை எப்படி செய்வது என்பது தொடர்பான விளக்கங்கள் தான் அதிகமாக உங்களுக்கு நாம் இன்ஷால்லாஹ் வழங்குவோம் என்பதை கூறி இன்றைய இந்த வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.